வணக்கம். தினமலர் இரவு 8 மணி செய்திகள். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த 6 விமானங்கள். சென்னை மீனம்பாக்கம், பரங்கிமலை, நங்கநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, கோழிக்கோடு, அகமதாபாத் ஆகிய நகரங்களில் இருந்து சென்னை வந்த 6 விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே அவை வானில் 10க்கும் மேற்பட்ட முறை வட்டமடித்தபடியே இருந்தன. பின்னர் வானிலை சீரானதை தொடர்ந்து அந்த 6 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின.
பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட போலீஸ்காரர் மீது தாக்குதல். வெளிமாநில தொழிலாளர்கள் 3 பேர் கைது. கரூர் மாவட்டம் தென்னிலை போலீஸ் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருபவர் கணேசன். இவர் நேற்றிரவு தென்னிலை டாஸ்மாக் மதுக்கடை அருகே ரோந்து சென்றார். அப்போது வெளிமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பொது இடத்தில் மது அருந்தியுள்ளனர். இதனை போலீஸ்காரர் கணேசன் கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த 3 பேரும் கணேசன் சட்டையை கழட்டி தாக்கிவிட்டு தப்பியோடினர். கணேசன் கரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காவலரை தாக்கிய புகாரில் தென்னிலை பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து வரும் ஒடிசாவைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் இன்று கைது செய்தனர்.
அதிக வருவாய், சென்னை சென்ட்ரலுக்கு 3வது இடம். ரயில்வேயில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களுடன் நவீன கட்டமைப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது. இதனால் ரயில்களின் இயக்கம் அதிகரித்து வருகிறது. கடந்த நிதியாண்டில் பயணியர் பிரிவில் நாட்டில் அதிகமாக வருவாய் ஈட்டும் முதல் 10 ரயில் நிலையங்களில் சென்னை சென்ட்ரலுக்கு 3வது இடத்தில் உள்ளது. முதல் இடத்தில் டெல்லி ரயில் நிலையம், 3,337 கோடி ரூபாய். இரண்டாம் இடத்தில் மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா ரயில் நிலையம், 1,692 கோடி ரூபாய். மூன்றாவது இடத்தில் சென்னை சென்ட்ரல், 1,299 கோடி ரூபாய் வருவாய் பெற்றுள்ளன என தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி கூறினார்.
சகோதரரை தாக்கிய வழக்கு புதுச்சேரி கோர்ட்டில் அமைச்சர் மரிய வில்சன் ஆஜர். தனது சகோதரரை தாக்கிய வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை மரிய வில்சன் பெற்றுக்கொண்டார். இதையடுத்து நீதிபதி சந்திரசேகர் வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். அன்றைய தினம் அமைச்சர் மரிய வில்சன் மீண்டும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவார் என தெரிகிறது.
மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியம், பாமக அன்புமணி குற்றச்சாட்டு. மேகதாது விவகாரத்தில் கர்நாடகா முன்னேறி வரும் நிலையில் தமிழக அரசு தொடர்ந்து அமைதி காப்பது கவலை அளிக்கிறது. கர்நாடக அரசின் முயற்சிகளை முறியடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு அலட்சிய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை. இது என்ன வகையான அரசியல் உத்தி என்பது தெரியவில்லை. காவிரி விவகாரத்தில் கடைபிடித்து வரும் அலட்சியமான அணுகுமுறையை உடனடியாக கைவிட வேண்டும். மத்திய நீர்வள ஆணைய தலைவர், மத்திய நீர்வள அமைச்சர், பிரதமர் ஆகியோரை முதல்வர் விஜய் நேரில் சந்தித்து மேகதாது அணை கட்ட அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார்.
உச்சக்கட்டத்தை அடையும் எல்நினோ, இந்தியாவிலும் வறட்சி ஏற்படும் அபாயம். எல்நினோ பாதிப்பு குறித்து உலக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தற்போதைய எல்நினோ முந்தைய ஆண்டுகளை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக தீவிரமாக உள்ளது. வரும் மாதங்களில் எல்நினோ மேலும் தீவிரமடைந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் உச்சத்தை எட்டும். இதனால் இயல்பை விட அதிகமான வெப்பநிலையும் தீவிர வெப்ப அலைகளும் ஏற்படும். சர்வதேச அளவில் மழை பொழிவு மற்றும் வானிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். சில பிராந்தியங்களில் மிக கடுமையான வறட்சியும், சில இடங்களில் கடுமையான புயல் மற்றும் வெள்ள அபாயம் ஏற்படும். இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடைந்து கடும் வறட்சி ஏற்படும் அபாயம் உள்ளது என்று உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அரசியல் பேச வேண்டாம், ராமதாஸ் இல்லத்தில் அறிவிப்பு பலகை. பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த ஜூலை மாதம் தனது 88வது பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த விழாவில் பேசிய ராமதாஸ், இன்று முதல் அரசியல் துறவரம் பூணுகிறேன். அரசியல் துறவரம் என்றால் நான் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன் என்றார். இப்போது தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் கட்சிக்காரர்களை ராமதாஸ் சந்தித்து உரையாடி வருகிறார். அவர்கள் ராமதாஸிடமும் அரசியல் பேச முயற்சிக்கின்றனர். ஆனால் அவர் அரசியல் பேசுவதில்லை. இந்நிலையில் தைலாபுரம் இல்ல வளாகத்தின் நுழைவு வாயில் கதவு முன்பு அரசியல் துறவரம் என்ற தலைப்பில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையில் தினசரி காலை 10 மணி முதல் முற்பகல் 12 மணி வரை ராமதாஸை சந்திக்கலாம். அரசியல் துறவரம் மேற்கொண்டுள்ளதால் ராமதாஸை சந்திக்க வரும் பார்வையாளர்கள் தயவு செய்து அரசியல் பேச வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் நாளை சென்னை வருகை. துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் நாளை சென்னை வருகிறார். கிண்டி ITC சோலா ஓட்டலில் மதியம் 3 மணிக்கு நடைபெறும் இந்தியா வால்ஸ் 2026 தேசிய கல்விக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இதய வாழ்வு மற்றும் கட்டமைப்பு ரீதியான இதய நோய்களுக்கான சிகிச்சையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா வாழ் பதிவேட்டை தொடங்கி வைக்கிறார். அதன் பிறகு மாலை 4:30 மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார். இதையொட்டி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் வந்து செல்லும் பகுதிகளான மீனம்பாக்கம், கிண்டி, நுங்கம்பாக்கம் ஆகிய பகுதிகளை போலீசார் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிவப்பு மண்டலமாக அறிவித்துள்ளனர். ட்ரோன் கேமராக்கள் பறப்பதற்கும் ஆளில்லா வான்வழி கருவிகள் பறக்கவிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட், பாராகிளைடர்ஸ், பாராமோட்டார்ஸ், ஹேங் கிளைடர்ஸ், ஹாட் ஏர் பலூன்கள் போன்றவற்றை சென்னையில் பறக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைகளை வரையறுக்க வேண்டும், அன்புமணி வலியுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கை. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பாதுகாப்பு பணிகள் என்ற பெயரில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர் மற்றும் நடைபாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சதுப்பு நிலத்தை மீட்பதற்கு பதிலாக அப்பகுதியில் வெள்ளத்தை ஏற்படுத்தி பேரழிவை உருவாக்கும் இத்திட்டத்தை திமுக அரசு தொடங்கியதும் இப்போதைய தாவேக அரசு தொடர்ந்து செயல்படுத்துவதும் கண்டிக்கத்தக்கது. ஒரு காலத்தில் 15,000 ஏக்கராக இருந்து இப்போது 1,750 ஏக்கராக சுருங்கிவிட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் எல்லைகளை வரையறுத்து அறிவிக்கை வெளியிட வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
தர்மத்தின் வழியில் வாழ வேண்டும். முதல்வர் விஜய் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து. கிருஷ்ண ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தி. அனைவரின் இல்லங்களும் உள்ளங்களும் மகிழ்ச்சியால் நிறையும் கிருஷ்ண ஜெயந்தி திருநாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநீதிக்கு எதிரான அறம் வெல்லும். எத்தகைய சூழலிலும் கடமை தவறாது செயல்பட வேண்டும். தர்மத்தின் வழியில் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கை பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்னும் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை பின்பற்றி உயரிய வாழ்வியல் நெறிகளுடன் அன்பும் அறமும் தழைத்தோங்கும் நல்லுலகை படைத்திடுவோம் என்று முதல்வர் விஜய் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.
கலப்பு திருமண உதவித்தொகைக்கு லஞ்சம், சமூக நல பெண் ஊழியர்கள் கைது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அண்ணாநகரைச் சேர்ந்தவர் தாமரை கண்ணன். கலப்பு திருமணம் செய்த இவர் அதற்காக அரசு வழங்கும் 50,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் 4 கிராம் தங்கத்தை பெற ஊர் நல அலுவலர் சகுந்தலாவிடம் மனு அளித்தார். அவர் இத்திட்டத்தில் நிதி உதவி பெற 1,500 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என கூறியுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசில் தாமரை கண்ணன் புகார் அளித்தார். பின்னர் போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஊர் நல அலுவலர் சகுந்தலாவிடம் வழங்கினார். அவர் சமூக நல விரிவாக்க அலுவலர் பூங்கொடியிடம் பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த போலீசார் அலுவலகத்திற்குள் நுழைந்து லஞ்ச பணத்துடன் 2 அலுவலர்களையும் கைது செய்தனர்.
தங்கம் விலை பவுனுக்கு 960 ரூபாய் உயர்ந்தது. தங்கம் விலை தொடர்ந்து 2வது நாளாக ஏற்றம் கண்டுள்ளது. சென்னையில் இன்று 22 காரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,360 ரூபாய்க்கும் பவுனுக்கு 960 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 1,14,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
கோயில் சொத்துக்கள் வங்கி விவரங்கள் பட்டியல் இணையதளத்தில் வெளியிட தகவல் கமிஷன் உத்தரவு. சென்னை திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் நில ஆக்கிரமிப்புகள் மற்றும் வாடகை விவரங்களை தரக்கோரி ரவிசங்கர் என்பவர் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மனு செய்திருந்தார். அவரது அப்பீல் மனுவை மாநில தகவல் கமிஷனர் VPR இளம்பருதி விசாரித்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களின் அசையா சொத்துக்களான தோப்புகள், விவசாய நிலங்கள், காலி மனைகள், குடியிருப்புகள், வணிக கட்டிடங்களின் முழு விவரங்கள், வாடகை, குத்தகை விவரங்களை அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். கோயில் வைப்பு நிதி, வங்கி விவரம், நன்கொடைகள், வரவு செலவு கணக்கு பதிவேடு, அறங்காவலர் குழு தீர்மானங்களையும் வெளியிட வேண்டும். இந்த விவரங்களை ஆன்லைனிலும் பதிவேற்ற வேண்டும். 90 நாட்களுக்குள் உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மாநில தகவல் கமிஷனர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, முதல்வர் விஜய்க்கு அஜித் பாராட்டு. தமிழ்நாட்டின் இளைஞர்களை விளையாட்டுத் துறையின் பக்கம் ஈர்த்து அவர்களிடம் உள்ள திறமைகளை கண்டறிந்து அவற்றை முறையாக வளர்த்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு முன்னெடுப்புகள் மிகுந்த பாராட்டுக்குரியவை. தமிழ்நாட்டில் பிரத்யேகமான மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. முதல்வர் விஜயின் அனைத்து முயற்சிகளும் பெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சிட்டி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் அனைத்து விளையாட்டு முன்னெடுப்புகளும் மாபெரும் வெற்றி பெறட்டும் என அஜித் கூறியுள்ளார்.
மாணவிக்கு பாலியல் தொல்லை, அரசு உதவி பெறும் பள்ளி ஏற்றம் கைது. திருச்சி மாவட்டம் பள்ளிவிடை பகுதியில் புனித மரியன்னை அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு தலைமையாசிரியராக ஃபாதரியார் ஜெயராஜ் 6 மாதங்களுக்கு முன் பொறுப்பேற்றார். நேற்று முன்தினம் ஜெயராஜ் அறைக்கு சென்ற 7ஆம் வகுப்பு மாணவிக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த தகவலின்படி பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் நேற்று பள்ளிக்கு திரண்டு வந்து முற்றுகையிட்டனர். அப்போது பள்ளியின் பின்வாசல் வழியாக ஜெயராஜ் தப்பிவிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜெயராஜ் பல மாணவியருக்கும் தொல்லை கொடுத்தது தெரிந்தது. அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர்.
கொளத்தூர் தொகுதி வெற்றிக்கு எதிரான வழக்கு, ஸ்டாலின் மனு தள்ளுபடி. தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவிகாவின் VS பாபு பெற்ற வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு நேற்று தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய பெஞ்சில் விசாரிக்கப்பட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அரசியல் சாசனத்தின்படி இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல. அனைத்து ஓட்டுப்பதிவு இயந்திரங்களையும் சரிபார்க்க வேண்டும் என தேர்தல் வழக்கில்தான் கோரிக்கையை வைக்க முடியும். மனுதாரரின் கோரிக்கையை ஏற்றால் 2ஆம் 3ஆம் இடங்களை பிடித்தவர்கள் தேர்தல் வழக்குக்கு பதிலாக ரிட் மனுக்கள் தாக்கல் செய்ய வாய்ப்பாகிவிடும். தேர்தல் முடிவுகளை ரிட் வழக்குகளின் வழியே கேள்வி எழுப்ப அரசியல் சாசனம் தடை விதித்துள்ளது. எனவே சட்டப்படி வேறு நிவாரணங்களை மனுதாரர் தேடிக் கொள்ளலாம் என நீதிபதிகளின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
பண்டிகை கால உணவுப் பொருட்களின் தரம், ஆன்லைன் ஆர்டர்களை தீவிரமாக சோதிக்க உத்தரவு. மகாராஷ்டிர உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரான துகாராம் தான் பதவியேற்றது முதல் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். இந்த வரிசையில் வரும் பண்டிகை காலங்களில் உணவுப் பொருட்களை தரமாக வழங்க பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். பண்டிகை காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இனிப்புகள், பால் பொருட்கள், சமையல் எண்ணெய், மசாலா பொருட்கள் மற்றும் சிற்றுண்டிகள் ஆகியவற்றின் தரம் தீவிரமாக கண்காணிக்கப்படும். உரிமம் பெற்ற உணவு தயாரிப்பாளர்கள் மட்டுமே பண்டிகை கால உணவுகளை தயாரித்து விநியோகிக்க வேண்டும். எண்ணெய், உலர்பழங்கள், பேக்கரி பொருட்கள், ஆன்லைன் ஆர்டர்களிலிருந்து வரும் உணவுப் பொருட்கள் ஆகியவை தீவிரமாக பரிசோதிக்கப்படும் என்று துகாராம் உத்தரவிட்டுள்ளார்.
ஆசிய கோப்பை அரையிறுதியில் நுழைந்தது இந்தியா. ஹாங்காங்குக்கு எதிராக ஸ்மிருதி மந்தனா அபாரம். துபாயில் நடந்து வரும் ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடரில் நேற்று இந்தியா, ஹாங்காங், சீனா அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹாங்காங் சீனா அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த இந்திய அணியின் தொடக்க வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா தொடக்கம் முதலே அதிரடியாக விளையாடினார். அவர் 64 பந்துகளில் 124 ரன் குவித்து ரன் அவுட் ஆனார். அவருடன் இணைந்து ஆடிய ஷபாலி வர்மா 28 ரன் எடுத்து ஆட்டமிழந்தார். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 193 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் களமிறங்கிய ஹாங்காங் சீனா அணி 16.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 56 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 137 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆசிய கோப்பை அரையிறுதி போட்டிக்குள் இந்தியா நுழைந்துள்ளது.
தேசிய யூத் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள், 9 பதக்கங்களுடன் 4ஆம் இடம் பிடித்தது தமிழகம். 21ஆவது தேசிய யூத் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் பஞ்சாப் லூதியானாவில் நேற்றுடன் முடிந்தது. கடைசி நாளில் 14 பிரிவுகளில் இறுதிப் போட்டிகள் நடந்தன. அவற்றில் பெண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டத்தில் தமிழகத்தின் சகாய ஜமீமா வெள்ளிப்பதக்கம் வென்றார். பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் தமிழகத்தின் ராஜஸ்ரீயும், பெண்களுக்கான நீளம் தாண்டுதலில் தமிழகத்தின் மிருடிஷாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆண்கள் உயரம் தாண்டுதலில் தமிழகத்தின் சக்திவேல் வெண்கலம் வசப்படுத்தினார். ஒட்டுமொத்தமாக தமிழக அணி 2 தங்கம், 4 வெள்ளி, 3 வெண்கலம் என 9 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 4ஆம் இடம் பிடித்தது. 14 பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் பிடித்தது.
ஆசிய விளையாட்டுத் தொடர். இந்திய அணி தலைமை பயிற்சியாளராக VVS லட்சுமண் தேர்வு. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் வரும் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் கிரிக்கெட் போட்டிகள் வரும் 24ஆம் தேதி முதல் நடக்க உள்ளன. இந்நிலையில் ஆசிய விளையாட்டுக்கான இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரர் VVS லட்சுமண் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான ஒருநாள் தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டிகளை இந்திய அணியின் முழு நேர தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் வழிநடத்த உள்ளார். அதனால் அவர் ஆசிய விளையாட்டுக்கு பயிற்சியாளராக செயல்பட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
கிளாசிக் ஸ்குவாஷ் தொடர் காலிறுதியில் நுழைந்தார் இந்தியாவின் ஹனாஹத். கிளாசிக் ஸ்குவாஷ் தொடர் லண்டனில் நடக்கிறது. பெண்களுக்கான 2வது சுற்றில் உலகின் நம்பர் 20 இந்தியாவின் அனாஹத் சிங் 11வது இடத்தில் உள்ள பெல்ஜியத்தின் நேலே கிலிஸ் மோதினர். முதல் செட்டை 13-11 என போராடி கைப்பற்றிய அனாஹத் 2வது செட்டை 4-11 என இழந்தார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டில் எழுச்சி கண்ட அனாஹத் 11-8 என வென்றார். மொத்தம் 39 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய அனாஹத் 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்தார்.
விண்ணில் பாய்ந்தது EOS-05 இமேஜிங் செயற்கைக்கோள், வெற்றிகரமாக ஏவியது இஸ்ரோ. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ GSAT-1A என்று அழைக்கப்படும் EOS-5 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை உருவாக்கியது. EOS-05 என்ற இந்த அதிநவீன தொழில்நுட்ப செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இன்று அதிகாலை 2:55 விண்ணில் ஏவப்பட்டது. உள்நாட்டில் தயாரான கிரையோஜெனிக் என்ஜின் பொருத்தப்பட்ட GSLV-F-17 ராக்கெட்டில் இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் வழக்கமான குறைந்த தூரத்திலான புவி வட்டப்பாதைக்கு பதில் பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் புவிநிலை சுற்றுவட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. நாட்டின் முதல் இமேஜிங் செயற்கைக்கோளான EOS-05 மல்டி ஸ்பெக்ட்ரல் மற்றும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன கேமராக்களை கொண்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் இந்திய பகுதிகளை கண்காணித்து வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை, வனப்பகுதி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்கு தேவையான படங்களை வழங்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது.
அடுத்த தலைமுறை போக்குவரத்தில் கவனம், வாகன உற்பத்தியாளர்களுக்கு பிரதமர் வலியுறுத்தல். இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கமான சியாம் டெல்லியில் நடத்திய 66வது ஆண்டு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து வருவதால் மக்களின் போக்குவரத்து தேவையும் அதிகரித்துள்ளது. பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கி வாகனத்துறைக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. மாசற்ற நிலையான போக்குவரத்து அமைப்பை உருவாக்குவதில் நாம் அடைந்து வரும் முன்னேற்றத்தில் வாகனத்துறை முக்கிய பங்கேற்க வேண்டும். நாடு முழுதும் சார்ஜிங் வசதிகள் வேகமாக விரிவாக்கப்படுவதால் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வாய்ப்புகளும் உருவாகின்றன. சமீபத்திய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் சர்வதேச சந்தைகளுக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. எனவே அடுத்த தலைமுறை போக்குவரத்தை நோக்கி வாகன உற்பத்தியாளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார்.
2 மாதங்களுக்கு ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்த தடை, ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும் மாதங்களில் பல்வேறு அமைப்பு தலைவர்களின் பிறந்தநாள், நினைவு நாள் மற்றும் குரு பூஜை நிகழ்வுகள் வரவுள்ளன. இதனால் பொது இடங்களில் கூட்டம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பாரதிய நாகரிக பாதுகாப்பு சட்டம் பிரிவு 163 கீழ் ராமநாதபுரத்தில் ஊர்வலம் பொதுக்கூட்டங்கள் நடத்த 2 மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேவர் குரு பூஜை, இமானுவேல் சேகரன் நினைவு நாள் உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க வருவோரை உரிய முறையில் கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர்.
வரும் காலங்களில் பனிப்பாறை உடைவது அதிகரிக்கும். சீன காலநிலை வல்லுநர் எச்சரிக்கை. இமயமலையில் நேபாளம் திபெத் எல்லையில் இருந்த இரண்டு மிகப்பெரிய பனிப்பாறைகள் கடந்த 26ஆம் தேதி உடைந்தன. இதனால் போடே கோஷி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நேபாளம் திபெத் மற்றும் சீன பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதுபோன்ற பேரழிவுகள் வருங்காலத்திலும் தொடரும் என சீனாவின் தேசிய பருவநிலை மையத்தின் துணை இயக்குநர், கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக திபெத் பீடபூமியின் பனிப்பாறை பகுதி 24% மேல் சுருங்கியுள்ளது. 7000 சிறிய பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்துவிட்டன. வரும் காலத்தில் திபெத் பீடபூமி முழுவதும் உள்ள பனிப்பாறைகளின் கட்டமைப்பு உறுதித்தன்மை குறையும். பனிப்பாறை பேரழிவுகள் அடிக்கடி நிகழ வாய்ப்புள்ளது என்று அவர் கூறினார்.